الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم புகழ் அனைத்தும் மேகநாயகன் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன் ஏகநாயகனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரது ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹின் இல்லத்தில் ஏசிக்காப்புடன் வீட்டிற்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் இவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னான அவைகளை எடுத்து நடக்கும்படியும், இவைகளை வேண்டாம் என்று தடுத்தான அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசையா செய்கின்றேன். கண்ணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் இரண்டு இறக்கைகள் உள்ள ஒரு அழகான பறவையை போன்றது. அதன் இரண்டு பக்கமும் சரியாக வேண்டும். ஒரு பறவை பறப்பதாக இருந்தால் இரண்டு இறக்கைகளும் சரியாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுக்கு இரண்டு பக்கங்கள், ஒன்று அல்லாஹுடையது, அதுவும் சரியாக இருக்க வேண்டும். அடுத்தது மனிதர்களோடு படைப்புகளோடு சம்பந்தப்பட்டவை, அதுவும் சரியாக இருக்க வேண்டும். ஒரு பக்க சிந்தனையோடு வாழ முடியாத ஒரு முஸ்லிமுக்கு. உதாரணத்திற்கு இஸ்லாத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது 70 அதிகமான கிளைகளை கொண்டது. அதிலே முதன்மையானது லா இலாஹ இல்லல்லாஹ், முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், அதனாக இறுதியானது இமாமத்துல் அதானி தரீக், பாதையிலே இடையூறு கொடுக்கக்கூடிய ஒன்றை அகற்றுவது. ஒரே ஹதீஸிலே வருகிறது, முதலாவது அல்லாஹை பற்றி, ஈமானை பற்றி ஆரம்பிக்கக்கூடிய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதன் இறுதி பாதையிலே முடிகிறது. மஸ்ஜிதிலே ஆரம்பித்து பாதையிலே இஸ்லாம் முடிகிறது. சகோதரர்களே, எங்களுக்கு மஸ்ஜித் என்றால் ஒரு மதிப்பு இருக்கிறது, இருக்கத்தான் வேண்டும். மஸ்ஜிதுக்குள்ளே யாரும் ஒரு அழுத்தை போட மாட்டோம். ஆனால் பாதை, முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தை பார்ப்பதற்கு பாதையை பார்த்தால் சரி வராது, முஸ்லிம்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் பொதுவாக. ஆனால் மஸ்ஜிதுக்குள் வந்தால் மாஷா அல்லாஹ், கண்ணியமாக இருப்பார்கள். ஒரு அழுக்கை கூட போட்டால் ஊரே குழம்பிவிடும். அழுக்கு நீர் பாதையிலே ஓடுகிறது, அசுத்தங்கள் பாதையிலே போடப்படுகிறது. சகோதரர்களே, பாதையுடைய ஹக்கையும் முஸ்லிம் சரியாக நிறைவேற்றுவான், மஸ்ஜிதுடைய ஹக்கையும் சரியாக நிறைவேற்றுவார். மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் கதிரை, அது 10 பாதுகாக்கப்பட்டிருக்கும். வீட்டிலே இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் கதிரை, அதை 10 பாதுகாப்பார்கள். ஆனால் பாடசாலையிலே இரும்பு கதிரை இருக்கும், அதை 2 முறித்து போட்டு விடுவான் மாணவன். அமானிதம் என்ற பெயரிலே மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய சொத்தையும் பாதுகாக்க வேண்டும், பாதையில் இருக்க பாதையும் சுத்தமாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதிலே இருக்கும் ஒரு புத்தகம், அதை யாருமே கிழிக்க மாட்டார்கள், கிறுக்க மாட்டார்கள். சகோதரர்களே, லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், அதிலே கிழித்து வைத்திருப்பார். நாடு கொடுக்கக்கூடிய புத்தகம் படிப்பதற்கு இலவசம், அதை கலட்டி எடுத்திருப்பார் பக்கம் பக்கமாக. அமானிதத்திலே உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். எனவேதான் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை சொல்ல நினைத்தால், பிரச்சனை வரும் பொழுது, இஸ்லாத்தை பேச தேவைப்படும் பொழுது பள்ளியிலே வெள்ளை விரிக்க வேண்டும், அவர்களுடைய மொழியிலே குத்துபா ஓத வேண்டும். அவர்களே ஆச்சரியப்படுகின்றார்கள், இவ்வளவு அழகான இஸ்லாம் ஆகியது, எங்கே முஸ்லிமர்களுடைய வியாபாரத்தில் இஸ்லாம், பாவையிலே எங்கே இந்த இஸ்லாம். சகோதரர்களே, பண்பாடு அல்லாஹ்வின் பக்கம் இருப்பது போன்று மனிதரின் பக்கமும் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு, இந்த நாட்டிலே 60 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரெஜிஸ்டர். 42 பாதையிலே வாகனங்கள் ஓடுகிறது ஒரு நாளைக்கு. சுபஹானல்லாஹ், ஓடக்கூடிய வாகனங்கள் ஒரு பக்கம், ஒரு நாளைக்கு 10 உயிராபத்து நடந்து கொண்டிருக்கிறது. பாதையின் ஹக்கை மனிதன் என்ற அமைப்பிலே நிறைவேற்றுவதற்கு மனிதன் தவறிவிட்டான். வளர்ந்த சில நாடுகளிலே 10 கூட ஒரு விபத்து இல்லை, இங்கு ஒரு நாளைக்கு 10. பாதைதானே, பள்ளி இல்லையே. சகோதரர்களே, இபாதத் என்றால் என்னிடம் பயம் இருக்கிறது. ஹஜர்ல சொதை முத்தமிடுவது இபாதத். அருமையானவர்களே, அதே போன்று
ஜமாத்திலே கல்லடிப்பது இபாதத், அடுத்தவன் கழுத்தம் எரிப்பது ஹராம் என்பதை நாம் புரியவில்லை. எந்த அல்லாஹ் ஹஜ்ரல் அஸ்வதை சுத்தமாக எமக்கு தந்திருக்கிறானோ, கல்லை எரியும்படி சொல்லியிருக்கிறானோ, அடுத்தவனை கழுத்தை மிரித்து 4000 பேர் இறக்கின்றார்கள். இதுவா எங்களுடைய இபாதத்? ஒன் சைட் திங்கிங் அல் இஸ்லாம். ஒரு பக்க சிந்தனையோடு வாழ முடியாது, இரண்டு பக்கமும் சிந்தித்தே ஆக வேண்டும் ஒரு முஸ்லீம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே மனிதர்களுடைய பகுதியை இஸ்லாம் தெளிவாக பேசுகிறது. 1000 உதாரணங்களை சொல்லலாம், தலைப்பு என்னுடைய அதுவல்ல. சகோதரர்களே, சரதாலிசனுடைய சக்கராத்தை பாருங்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொன்னார்கள், தொழுகை தொழுகை என்று சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ்வின் கடமைகளை வீணாக்கி விடாதே என்று சொன்னார்கள். அதோடு நிறுத்தி விட்டார்களா? அடுத்த வசனத்தை பாருங்கள், எங்களுக்கு அதை பற்றி கணக்கே இல்லை. வமா மலக்க தாய்மானுக்கும், பணம் கொடுத்து வாங்கிய அடிமை அவனுடைய ஹக்கிலே முறிவு ஏற்படுத்த முடியாது, குறை செய்ய முடியாது. கடையில வேலை செய்யறவர், வீட்டுல வேலை செய்யறவர், அப்பாவி பாவி ஏல பெருமதி இல்லாத மனிதனை போட்டு மிதித்தால் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வார்த்தையை மிதிக்கிறோம், அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக ஒரு பக்கத்தை சொன்னார்கள். அடுத்த பக்கமாக சொன்னார்கள், அடிமை, பணம் கொடுத்து வாங்கிய அடிமை. நாங்க இங்க யாரையுமே பணம் கொடுத்து வாங்கல, அப்படி வாங்கியிருந்தா கூட அவரை முறிக்க முடியாது. அவருடைய மனதை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பகுதியை சரியாக்குகிறோம். சிலர் இரண்டு பகுதியிலும் குழப்பம், சிலர் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அடுத்த பகுதியை பேசிக் கொண்டிருப்பார்கள். நாங்க தொழலாட்டியும், நீங்க தொழலாட்டி அவ்வளவுதான், அடுத்தது பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல. அவர் தொழலாட்டியும் அவர் நல்ல வெளியில படைத்தவனை செய்து சுத்தமாக வாழ முடியாமல் எத்தனை தத்துவங்கள் வெளியே செய்தாலும், காபத்துல்லாவை நீ கட்டினாலும் அல்லாஹ்விடம் அது செல்ல போவதில்லை. சகோதரர்களே, அபூஜகலும் காபத்துல்லா கட்டினான், அவர்கள் அப்படி. இன்னும் சிலர், நாம் முதல் வரிசையிலே இருக்கிறோம், மஸ்ஜித் என்றால் எமக்குத்தான் சொந்தம். பாதை அடுத்தவன் ஏழை விரிந்திருப்பதை பாருங்கள். குறை சொல்லல நான், வித்தியாசமாக ரெண்டு பார்வைகள் இருக்கிறதா இல்லையா? எனவே இரண்டையும் இஸ்லாம் ஒன்றாக பார்க்கிறது, கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி கொண்டிருந்தார்கள். ஏறும் பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று, இரண்டாவது படியிலே ஆமீன் என்பதாக. ரமலான் காலங்களிலே இதை அதிகமாக நாம் கேட்கிறோம். முதலாவது படியிலே என்ன சொன்னார்கள்? ரமலான் மாதம் வந்து யார் அதை பாழாக்கினார் அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். ஆமீன் என்று சொன்னார்கள் எல்லோரும். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்கும் பொழுது சொன்னார்கள், இரண்டாவது படியிலே ஆமீன் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா பதுவாவுக்கு என்ன அது? இரண்டாவது படியிலே ரமலான் மாதம் வந்தால் எல்லோருக்கும் கண்ணியம், மஸ்ஜிதுகளில் எல்லாம் எவ்வளவு சிறப்பு, எத்தனை ப்ரோக்ராம்கள் ஆர்கனைஸ் பண்ணப்படுகிறது, அழகாக நிகழ்ச்சி நிரல் போடப்படுகிறது. உண்மைதான், அதை யாரும் குறையாக பார்க்கவும் கூடாது, அது நிரப்பமாக்கப்பட வேண்டும். சரி, இரண்டாம் படிக்கு வாருங்களேன். இரண்டாம் படியிலே என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெற்றோர்கள் இருவரையும், இருவரில் ஒருவரை அடைந்து அவர்களின் ஊடாக யார் சொர்க்கம் செல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். என்னுடைய குத்துபாவுடைய தலைப்பே இந்த இரண்டாம் படிதான். குத்துபாவுடைய அல்லாஹ்வுடைய பகுதி ஒன்று இருக்கிறது, அதிலே நிரப்பமாக இருக்க வேண்டும். அடுத்த பகுதி ஒன்று இருக்கிறது, அடியார்கள் மனிதர்கள் அதிலே முதலாவதாக நிறுத்தப்படுவது என்பது தாயும் தந்தையும். சகோதரர்களே, ரமலானை கண்ணியப்படுத்துவது போன்று இஸ்லாம் சொல்லுகிறது, உம்மா வாப்பாவையும் பார்க்க சொல்லி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோரை பார்ப்பது கடமை அல்ல, பெற்றோரை பார்ப்பது கடன். கடமை என்று சொன்னா மனைவிக்கு, மனைவியை பார்ப்பது கடமை, பிள்ளைகளை பார்ப்பது கடமை, சொந்த பெற்ற தாயையும் தந்தையையும் பார்ப்பது கடமை அல்ல. அவர்கள் செய்திருக்கின்றார்கள், செய்ததற்கு திருப்பி கொடுக்கணும். இப்ப கடனாக பார்க்கிறது இஸ்லாம். கடனாளியாக கபருக்கு போகக்கூடாது சகோதரர்களே. சக்கராத்தை காணக்கூடாது, சக்கராத் பிரச்சனையாகிவிடும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மிக உயர்த்தியாக, மிக கண்ணியமாக, மிக மரியாதையோடு பெற்றோர்களுடைய பகுதியை விளக்குகிறது. அருமையான அல்லாஹ், உண்மையிலே அவர்கள் சிரமப்பட்டவர்கள், எமக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், எமது உயிர் அவர்களுடைய உயிருக்கு பின்னால். தாய் என்று சொன்னால் எம்மை தயாரித்த இயந்திரம் அந்த கற்பரை, எமது ரத்தம், எமது உறுப்பு, எமது உயிர் ஊதப்பட்ட கற்பறைதான் அது, தந்திப்பறைதான் அது, ஓய்வறைதான் அது, எம்மை சுமந்த தாய். சகோதரர்களே, அந்த தாயும் தந்தையும் அவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய பலத்தையும் எங்களுக்கு முழுக்க பாவித்திருக்கின்றார்கள் எமது வாழ்க்கைக்காக வேண்டி. இப்பொழுது அவர்களிடம் இருந்த அந்த ரெண்டு விடுபட்டு போகுது. தாய் ஒரு காலத்தில் எங்களுக்கு மலமும் தெரியாது, மலரும் தெரியாது, இடதும் தெரியாது, வலதும் தெரியாது. சொல்லி தந்தார்களா இல்லையா? அவர்கள் சொல்லி தந்ததுதான் வலது, அவர்கள் சொல்லி தந்ததுதான் இடது, அவர்கள் சொல்லி தந்ததுதான் மலர், அவர்கள் சொல்லி தந்ததுதான் மலம். வாப்பப்பாய் பயணம் போகும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டு போனா கொஞ்சம் இறங்க மகனை வாரண்டு வரும் பொழுது அழுது கொண்டிருப்போம்.
பயந்தோம், அறிவில்லாமல் இருந்தோம், நடக்க தெரியாமல் இருந்தோம், பெற்றோரின் பிழையிலே நடந்தோம், பெற்றோரின் அறிவிலே வளர்ந்தோம்.
இப்ப என்ன நடந்தது? மனித வாழ்க்கையில மூணு கட்டங்கள், சின்ன காலம் உண்டு, சிறிய பிள்ளைகள், அடுத்ததாக இரண்டாவது கட்டம் பலமான வாலிப பருவம், திரும்ப கொண்டு வரும் பலையினம். நாம் சிறியவர்களாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் பார்த்தார்கள், இப்பொழுது அவர்கள் அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள், அவங்களுக்கு விளப்பம் இல்லை. சொந்த மகன் வந்துட்டு போனா கேட்பாரு, யாரு வந்துட்டு போனான்னு சொல்லி. நாம் சிறிய வயதிலே கேட்டோமே, இப்பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள். அருமையானவர்களே, அதை சொல்லிக் கொடுக்கணும். சொந்த மகன் வெளிநாடு போகும் பொழுது சொல்லிட்டு போயிருப்பார், அந்த மகன் வந்து என்னை சந்திச்சு கூட போகலையே என்பதாக இயங்குவார்.
மலத்தோடே நாம் சிறிய வயதிலே விளையாடியது போன்றே அவர்கள் இப்பொழுது விளையாடுவார்கள்.
அவர்களுக்கு ஒரு காலம் வந்திருக்கிறது,
என்னை சுமந்தது போன்றே எமது பெற்றோரை சுமக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. உடம்பின் பலம் குறைந்து விட்டது.
நாட்டில் வேலை செஞ்சா பென்ஷன் இருக்கிறது, வீட்டில் வேலை செஞ்ச உமா பாப்பாக்கு மொபைல் சேவை வச்சிருக்கிறாங்க பிள்ளைகள் சேர்ந்து.
நாட்டை மதித்து நாட்டில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்ததுக்கு நாடு பென்ஷன் கொடுக்கிறது. 10 பிள்ளைகளை கடன் பட்டு நோயாளியாகி மூட சுமந்து வெயில் மழை பார்க்காமல் முழு சுதந்திரத்தையும் இழந்த பெற்றோர்களை பார்த்து மூத்த மகன் சொல்றாரு, இரண்டாவது மகனை பார்த்து, தம்பி நான் சல்லி வேணும்டா தாரேன், உம்மா எங்கட வீட்டுக்கு அனுப்பிடாதே, நடமாடும் சேவை உம்மக்கு, தாத்தா வீட்டுல 5 நாள், உம்மா வீட்டுல, அந்த சகோதரி வீட்டுல 5 நாள், தம்பி வீட்டுல 5 நாள், அடுத்த 5 நாளைக்கு நான் பணம் தாரே, நீ பாரு எங்கட வீட்டுக்கு உம்மா சரி வராதே. சுபஹானல்லாஹ், ஒரு வீட்டுல 5 நாள் என்று பாக்குறாங்க, அவருடைய 5 நாள் முடிந்தது, சகோதரிக்கு கால் பண்றாரு, ஏண்ட உம்மா நீ கொண்டு வந்து பாக்குறதா இல்லையா, நான் ஒரு பயணத்தில் இருக்கிறேன், வந்தெடுக்கிறேன். சுபஹானல்லாஹ், ஏலாதே வீடு மூடி வச்சிருந்தாங்க, அந்த வீட்டுல முன்னால் ஒரு மாமரம் இருந்தது, அந்த வயோதிப தாயை கொண்டு போய் சகோதரர்களே அந்த மாமரத்துக்கு முன்னால வச்சுட்டு வந்தார் சொந்த மகன்.
10 புள்ளைய கடன் பட்டு பார்த்தாங்க, இன்னைக்கு 10 சேர்ந்து உம்மாவை கொத்துது
விளையாடுது.
சகோதரர்களை, தாய் யாரு, தந்தை யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு, இன்றைக்கும் எத்தனையோ வழக்கு போகுது. என்ன வழக்கு? மகன் போய் சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, என்னுடைய தந்தையால பெரிய பிரச்சனை என்ன, நான் வீட்டு இல்லாத நேரத்தில் வருவாங்க, சில பொருட்களை எடுப்பாங்க, தண்ணீரை எடுத்து செல்லுவார், இப்படியாக எனக்கு பெரும் பிரச்சனை. யாரால்? தந்தையால், பெத்த வாப்பவால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டப்படி பேசுவதற்காக வேண்டி தந்தையை கூப்பிட்டார்கள். அனுமதி இல்லாமல் எடுப்பது ஹராம், பொதுவான சட்டம் அதுதான். தந்தை வரும்பொழுது விளங்கியது, இது இவர் என்னை கொண்டு போய் நபியிடத்திலே திருடனாக என்னை நிறுத்தி இருக்கிறான். அவருக்கு நினைவு வருகிறது, அடே ரசூலுல்லாஹ்ட போய் மகன் போய் என்ன திருடனாக நிறுத்திச்சானா. அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால வரும்பொழுது தந்தை அவர்களுக்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய மனதிலே வருகிறது. வந்ததற்கு பின்னால் அதே கவலையோடு வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்ப்பதற்கு கூட வெட்கப்படுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர்களுக்கு சட்டம் சொல்ல முன்னால் அவருடைய மனதிலே மறைந்திருக்கும் கவிதைகளை கேளுங்கள். அவர் சொல்றார் மகனை பார்த்து, மகனே உன்னை ஆளாக்க நான் எவ்வளவு பாடுபட்டேன், என்னுடைய வாலிபத்தை புளிந்து நீ வாலிபனாக இருக்கிறாய், நான் ஒயோதிபனானேன், என்னுடைய முழு பலமும் உன்னை வாலிபனாக மாற்றி வைத்திருக்கிறது. மகனே உனது பசிக்காக வேண்டி நான் எத்தனையோ வீட்டை தட்டி அடி வாங்கி இருக்கிறேன், கடன் பட்டிருக்கிறேன், உனது சந்தோஷத்துக்காக வேண்டி நான் தூங்காமல் இருந்திருக்கிறேன், உனக்கு நோய் வந்தால் எனக்கு உறக்கம் இல்லை, நீ உறங்கி இருக்கும் பொழுது கூட சில வேளை பயந்து விழித்து பார்ப்பேன், மகனே நீ தூங்கியிருக்கிறாயா, விழித்திருக்கிறாயா, நீ தூங்கினால்தான் நான் தூங்குவேன், மகனே உனக்காக வேண்டி நான் சிரமப்பட்டேன், உனக்காக வேண்டி உழைத்தேன், உனக்காக வேண்டி கஷ்டப்பட்டேன், உனக்காக வேண்டி என் முழு ஆயுளையுமே பிழிந்தேன், இப்பொழுது எனது வாழ்க்கையில் பலம் இல்லாமல் போய்விட்டது, என் முழு பலத்தாலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வாழ்க்கைக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டு விட்டது, வாழ்க்கைக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்து விட்டது, நான் இப்பொழுது உள்ளத்திலே வந்து பணம் எடுத்தேன், நீ ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையிலாவது என்னோடு நடந்து கொள்ளக்கூடாதா, வாப்பா மகன் என்பதை விட்டு விட்டு விடுவோம், ஒரு சாதாரணமான பக்கத்து விட்டு காரணத்தாலே நீ இப்படி செய்வாயா, இப்படி செய்வாயா என்பதாக கேட்டு ஏங்கி அவருடைய கண்ணீர் வடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது சொன்னார்கள், அந்த வமாலுக்கலி அபீக, நீ பாப்பாவை பத்தி முறையிட வந்திருக்கிறாயா, நீயும் உன்னுடைய முழு சொத்தும் உன் பாப்பாக்கு சொந்தம்னு சொன்னாங்க. இதை விளங்காத பிள்ளை லோயருக்கு கட்டப்படுகிறது 60,000 கேச வெத்திரத்துக்கு பாப்பாவோட பேசுறது. பாப்பா வழக்கு அடுத்த கூட்டில நிக்கிறாரு, 40,000 கட்டி கொண்டிருக்கிறார் வழக்கு போய் கொண்டு சொத்து பிரச்சனை. சுபஹானல்லாஹ், நெருப்பிது சகோதரர்களை எமக்காக வேண்டி முழுதையும் இழந்தவர்கள் அவர்கள். சில அவங்களுக்கு இறக்கம் பாரது உமா போட, இப்ப அவர் வெளிநாட்டுல வைபர் ஸ்கைபி எல்லாரோடையும் பேசுவார், முகத்தை பார்த்து பேசுவார், உம்மாவோட பேச நேரம் இல்ல. பாப்பட மருந்து துண்ட பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் மருந்து எடுத்து கொடுக்க நேரம் இல்ல. பாப்பா மௌத்தா போனதுக்கு பின்னால சொல்லுவார், ஜனாசாவை அடக்கப்படாது, நான் வந்திறங்கணும். இருக்கக்கூட இல்லாத மதிப்பு மையத்துக்கா? பார்த்து பேசாத மகன், சிரிச்சு பேசாத மகன் ஊருக்கும் பேருக்கும் புகழுக்கும் பாப்பட ஜனாசாவுக்கு வந்திறங்கவா? சிலவங்களுக்கு உம்மான்ற மதிப்பும் பாப்பான்ற மதிப்பும் புரிய வாரதே சகோதரர்களே. ஜனாசா கபருக்குள்ள வச்சதுக்கு பின்னால ஒரு சகோதரர் கபிரடியில் இங்கு இறங்குறார், தாயிட கபிரடியில் அழுதழுது இறங்குறார். சொல்றாரு, எனக்கு இப்பதான் என் உம்மட பொறுமதி விளங்குறேன், என் உம்மை எனக்காக வேண்டி என்ன பாடுபட்டா, என்ன கஷ்டப்பட்டா என்பது எனக்கு இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. அவர் சொல்றார், சின்ன வயதுல நான் நோன்பு பிடித்தேன், 25 நோன்புகளை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தாயிடம் சொன்னேன், உமா பெருநாள் வருகிறது, பெருநாள் உடுப்பு வாங்கி தந்தாத்தான் நான் அடுத்த நோன்பு பிடிப்பேன். தாய் சொன்னா, மகனை எந்த வசதியும் இல்லாம நான் இருக்கிறேன், தயவு செய்து நீ நோன்பு பிடி, ஹஜ்ஜு பெருநாள் உடுப்பு வாங்கி தருகிறேன். இல்லை இல்லை, நீங்க வாங்கி தந்தாத்தான் நான் நோன்பு பிடிப்பேன். அடம் பிடித்தார், அழுதார், நோன்பு விடுவேன் சொன்னார். அவர் சொல்றார், தாய் இன்றைக்கு கபரில் இருக்கிறா. சுபஹானல்லாஹ், இந்த தாய் என்ற அழுகைக்காக, நான் பட்ட கஷ்டத்துக்காக, அந்த தாயிட கஷ்டத்தை பார்க்காம என்ன கரத்தால பிடிச்சு கொண்டு போய், கைக்குத்தால பிடித்து கொண்டு போய், அறிமுகம் இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ள கூட்டிக் கொண்டு போய் என் தாய் என் பெருநாள் உடுப்புக்காக வேண்டி பிச்சை எடுத்தான். தாய் தோமஸ் அல்வா எடிசன் ஒரு ஆசிரியர் கடிதம் எழுதி அனுப்புறார், இவர் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, இதுக்கு பின்னால இவன் பெரிய குழப்பவாதி, இவனால பிரச்சனை. கடிதத்தை வாசிட்டு ஒரு தொங்கல் வச்சா மகனை பார்த்து சொன்ன மகன் கேட்கிறார், என்னம்மா இருந்துச்சு? சொல்றாரே, நல்லா எழுதியிருந்த ஆசிரியர், நீ நல்ல தகுதியானவன், உனக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு தகுதியான ஆசிரியர் ஒத்தையுமே இந்த பாடசாலை இல்லையாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருச்சு, நீ எனற்றப்படி மகனே என்பதாக அந்த கடிதத்துக்கு இருந்ததுக்கு மாற்றமாக ஒரு தாய் ஒவ்வொரு நாளும் பிள்ளையை பார்க்கறது அப்படித்தான். எதிர்பார்ப்போட பார்த்தா மகனும் முன்னேறித்தார், மின் விளக்கா, கரண்டா, எலக்ட்ரிசிட்டியா எல்லாமே அவருடைய பேருக்கு வந்து விட்டது, கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்தார். தாய் இறந்து போனா பழைய டைரிகளை ஒரு நாள் புரட்டி கொண்டிருக்கும் பொழுது கபட்ல இருந்து ஒரு கடிதம் விழுந்தது, பாடசாலை கடிதம். அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தால் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய மகன் தகுதி கற்றவன், குழப்பவாதி, ஏனையவனை படிக்க விட மாட்டான், அவன் மடையன், அவன் படிப்பதற்கு தகுதியே இல்லை. கண்ணீர் விட்டு அழுது விட்டு சொன்னார், என்னுடைய முழு கண்டுபிடிப்புகளும் எனக்கல்ல, என் தாய்க்குத்தான் சொந்தம் என்று சொன்னார். சகோதரர்களே, உண்மையில் எமக்காக வேண்டி இழந்தவர்கள், இழப்பவர்கள் மற்றவர்கள், இழந்து விட்டார்கள் எமக்காக வேண்டி அத்தனையையும், கஷ்டப்பட்டு விட்டார்கள் எமக்காக வேண்டி, பலரையும் பத்தையும் பட்டு விட்டார்கள் எமக்காக வேண்டி. ஆக மேன்மையானவர்களே, இந்த பெற்றோர் பெற்றோரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இரண்டாக பார்க்கலாம். ஒன்று நல்ல முறையில் நடந்து கொள்வது, பிர்ருல் வாலிதீன் என்று சொல்லுவார்கள், நலவு செஞ்சா நலவு இருக்கிறது, அல்லது தேவையில்லாத முறையில அந்த தாய் தந்தருடைய மனதுக்கு நெருப்பு கொடுக்கிறது. இது ரெண்டுடைய தாக்கத்தையும் நாம் உலகத்தையும் பார்ப்போம், மறுமையிலையும் பார்ப்போம். நல்லது செஞ்சா என்ன கிடைக்கும் சகோதரர்களே? அரபிக்ல, அரபு வார்த்தைகள்ல உப்புன்ற வார்த்தை மாதிரி சின்னொரு வார்த்தை வேற ஒன்றுமே இல்லை. டிக்ஷனரியில இது மாதிரி சின்ன வார்த்தை ஒன்று இல்லை, சி என்று சொல்றது. இந்த வார்த்தையை இஸ்லாம் பாதிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது தாய். மலஜலத்தோடு இருக்கிறார், தாய பார்த்தல்ல, தாயுடைய நஜீசை பார்த்து கூட சொல்லக்கூடாது. இவ்வளவு மதிப்பு இருக்கிறது. தாய் அழைச்சா என்ன, பாப்ப கூப்பிட்டா என்ன மதிப்போ, நண்பன் மிஸ் கால் பண்ணினா எவ்வளவு மதிப்பு எங்கள்கிட்ட. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தாய் இல்லையே, என் உம்மா இல்லையே, என் உம்மா இருந்து நான் மஸ்ஜிது நபவியிலே இமாமத் செய்து கொண்டிருக்க தாய் ஜன்னலை திறந்து முஹம்மத் என்பதாக என்னை அழைத்தால் நான் தொழுகை நடத்துவதை நிறுத்திவிட்டு ஏ உம்மா என்று கேட்டுக்கொண்டு ஓடுவேன் என்று சொன்னார்கள். இதைவிட என்ன மதிப்பு சகோதரர்கள் இருக்கிறது? தாயுடைய பேச்சு, தாயுடைய மதிப்புக்கு, தாயை பார்க்கறது இருக்கிறது தானே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிளாக்கும் இல்லாம போகும். உடம்புல பிளாக்கா கலர் ஒண்ணுமா, உம்மா போட நல்லா இல்லைங்க. வீடு வாசல்ல பிரச்சனையா, கூட்டம் குடும்பத்தை பிரச்சனையா, எல்லாமே பிளாக் ஆகிதா. வியாபாரம் உம்மா வாப்பட பகுதியை சரி செய்யுங்கோ, அது சீராக்கும். குகைக்குள்ள மூணு பேர் அடைஞ்சு கொண்டார்கள், வர வழியே இல்லை. மூணு பேரும் துவா செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவருடைய செயல்களை சொல்லி துவா செய்ய செய்ய கல்லு கொஞ்சமாக கலருகிறது. மூன்றாவது நபர் சொன்னார், யா அல்லாஹ், ஏண்ட உம்மா, அவருக்கு நான் சாப்பாடு சமைப்பேன், அதை எடுத்துக்கொண்டு போவேன், அதோடு சேர்த்து தான் இந்த பிள்ளைகளுக்கும் கொண்டு செல்வேன், ஆனாலும் முதலாவது தாய்க்கு கொடுப்பேன். ஒரு நாள் தாய்க்கு கொடுக்க போனா தாய் தூக்கம், என்ற பிள்ளை எல்லாம் பசியில் இருந்தாங்க, சொந்த பிள்ளைகள். இன்னைக்கு கல்யாணம் முடிக்காது, வேற டாபிக், நேரம் இல்ல. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, புள்ள ஏங்குறா, புள்ள பசியில, புள்ள தாகத்தில, புள்ள கஷ்டத்தில, சுபஹானல்லாஹ், புள்ள பசிக்க பசிக்க அந்த பிள்ளைகளை தூங்க வைக்கிறார். தாய் விழித்தா தான், தாய்க்கு முதலாவது கொடுத்ததுக்கு பின்னாலதான் நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று உறுதியில் இருந்தேன். தாய் முழுக்க தூங்கினான் அந்த இரவு, சாப்பிடல. ஏன் பிள்ளைகளின் ரப்பே, உனக்காக வேண்டி பசியில தூங்க வச்சேன், யா அல்லாஹ், நீ உம்மா அப்பா பார்க்க சொன்னதுக்கு நான் செஞ்சதே என்று சொல்லி முடிக்கல. கல்லு, அந்த குகையிட கல், மூடப்பட்டிருந்த கல் கலந்து போயிச்சு, கலந்து போயிச்சு. அதனால சகோதரர்களே, வாழ்க்கையில இருக்கம் கலரணுமா, அது எந்த இடத்துல என்ன பிளாக் இருந்தாலும் சரி, உம்மா வாப்பட பகுதியை பாருங்க, அது கலட்டி விட்டுடும், அது சரியாக்கிட்டும், அது சரியாக்கிட்டும். சகோதரர்களே, உம்மா வாப்பாவை சந்தோஷப்படுத்துறது ஒரு இபாதத். சக்கராத்த களிமாவை கொண்டு சேர்க்கும், தொழுகை எப்படி சேர்க்குதோ அதே மாதிரிதான் உம்மா வாப்பாவுடைய பகுதி அந்த திருப்தி படுத்துறது, அது களிமாவை கொண்டு சேர்க்கும். அருமையானவர்களே, சுன்னத்தே நபவி ஓர் மாடர்ன் சயின்ஸ், ஜதீத் சயின்ஸ் என்பதாக தாரிக் மஹமூத் என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் சொல்லுகின்றார், உம்மா அப்பா உதாரணத்துக்கு இலங்கையில் இருக்கிறாங்க, மகன் இருக்கிறார் யூகேல. இப்ப உம்மா அப்பா அவர் சந்தோஷப்படுத்தினா அவர் திருந்த ஒரு கதிர் ஒன்று வெளியாகும், ஒரு ரே, உம்மா அப்பட்டிருந்து ஒரு கதிர், வேவ்ஸ். இன்றைக்கு இது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த செய்தி, கதிர் வெளியாகிறது. அந்த கதிர் போய் அந்த உம்மா மகனை சந்திக்கும், மகனோடு சேரும். உம்மா வாப்பாவை குளிர வைத்தா, எத்தனை ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருந்தாலும் தாய் தந்தையிட மனதில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த ரே, அந்த கதிர்கள் போய் தாக்கும், அவர்களை சந்தோஷமாக்கி வைக்கும். சயின்ஸ் ப்ரூஃப். இஸ்லாம் விளங்குது இல்லையா, இஸ்லாத்த சொன்னா இது துவா என்று சொல்லலாம், அதுதான் சொல்ல வரல. உம்மா வாப்பட துவா, அது இல்லாம நீங்க ஏசியில் இருந்தாலும், இன்றைக்கு மகன் பெலஸ்ல, உம்மா வாப்பா கிரேஜில். சகோதரர்கள், இந்த கொத்துபா டைம் இல்ல, சாரி, பேசுறதுக்குரிய நேரம் இல்ல, நான் முடிக்கிறேன். ஆனால் சகோதரர்களை, தெளிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு, உம்மாக்கு அடி அடி அடிச்சு பாதையில் ஓடுறா தாய், ரத்தம் படியுது தாயிட கண்ணிலிருந்து, தாயிட கண்ணிலிருந்து அடிச்சு விரட்டுறார் சொந்த மகன். சுபஹானல்லாஹ், இது லேசானதா? நலவு செஞ்சா நலவீகுது சகோதரர்களே, கெடுதி செஞ்சா ஆபத்திக்குது, கெடுதி செஞ்சா ஆபத்திக்குது. மறக்காதீங்க, கமா ததீனு துதான், ஹாக்கிமுடைய ஹதீஸ் வருகிறது, வாலிபர்களே ஞாபகம் வையுங்கள், உம்மா வாப்பட மனதை எரிச்சு கல்யாணமா, பலத்த இஸ்லாமும் இல்லாம குஃப்ருக்கு போறீங்களா, ஈமான இஸ்லாத்தை விட்டுட்டு வாப்பட உம்மட மனதில் நெஞ்சு நெருப்ப கொடுக்கிறீங்களா? எங்கோ இருந்த ஒரு பெண்ணுக்கு சத்தியமா சொல்றேன், அதே மாதிரி ஒரு மகன் உங்களுக்கு வராம மௌத்து வராது, தௌபா செய்யோ. சாபம் இது லேசான சாபம் அல்ல உம்மா வாப்பட. அந்த ப்ரூஃப்ல, அந்த ரிசர்ச் அடுத்த பகுதியை சொல்றார், உம்மா வாப்பட மனதை நெருப்பு கொடுத்தா, கஷ்டப்படுத்தினா, சுபஹானல்லாஹ், அதுக்கும் ஒரு கதிர் ஒன்று வெளியாகுமாம், அது போய் தாக்குமாம், நிம்மதி எடுக்குமாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுமா, மனைவி பார்க்கணும், அநியாயம் செய்யலாது. பிள்ளைகள் பார்க்கணும்,
பெற்ற தாயை போட்டு மிதிக்கலாது, மிதிச்சு அந்த நெருப்பு விடாது. சகோதரர்களை, இன்றைக்கு நவீனம் எல்லாத்திலும் வந்துகிது மாஷா அல்லாஹ். எங்கட சமூகம் அதை நூத்துக்கு நூறு ஃபாலோ பண்ணி போறாங்க. இன்னும் ஒன்றுதான் மிச்சம், எல்டர்ஸ் ஹோம், முதியோர் இல்லம் இதுதானே. பேபி கேஸ் எல்லாம் வந்து இப்ப முடிஞ்சு கிண்டர் கார்டன் எல்லாம் அவங்களுடைய ஸ்டைலே போகுது. இன்னும் ஒன்றே ஒன்று இந்த சமூகத்தில் மிச்சமாகுது. சகோதரர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, ஜெனரேஷன் என்ன செய்யுமோ தெரியாது. இன்றைக்கு சமூகம் பாலிபர்கள் பலம் உள்ள பிள்ளைகள் உமா அப்பா பார்ப்பதற்கு தங்கச்சீர வீட்டை பார்க்கல, திறந்த ஒரு சிறை அது. எழுத சோம தேடுறாங்க. ஸ்ரீலங்கால ரெண்டு வருஷத்துக்கு முன்னால பார்த்த அமைப்புல 161 முதியோர் இல்லம் கழியுது. எல்டசோம் அது உண்மையிலே முதியோர் இல்லம் சொல்லிடாத சிறைச்சாலை தான் நான் சொல்லணும். சகோதரர்களே, எங்களுடைய உம்மா அப்பாக்கு, எங்கட அப்பாக்கு, எங்கட சத்தம் ஒரு டோனிக், ஒரு மருந்து. அந்த சத்தத்தை கேட்கலாது. ஒரு ரிசப்ஷனுக்கு போகுது கோல், உமா பேசவா மகன் பேசுறார இல்ல, இருக்கிறாரா இல்லையாண்டு பார்க்கத்தான் நான் எடுத்தேன், பேச தேவையில்லை. முதியோர் இல்லத்துல ரிசப்ஷன்ல சொல்றாங்க, சகோதரர்களே, ஒரு பாப்பா அழுகிறாரே இந்த நாட்டில் வெளிநாட்டில், முஸ்லிம் பாப்பா 3 மகன்மார படிக்க வைச்சாரே, ஆளாக்கினார். அது ஹராம் நான் சொல்லல, நல்லா பாக்குற ஒரு கூட்டம் இருக்குது, பாலாக்கி விடுறவங்க இருக்கிட்டு இருக்கிறாங்க. விஐபி கல்யாணம் ஒன்றுக்காக வேண்டி உம்மா கொண்டு போய் அங்கோட பைத்திய வைத்திய சாலையில அட்மிட் பண்ணின 4 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். யாருக்கும் இல்லைன்னு சொல்லாது. சகோதரர்களே, பூமி அதிர்ச்சி வருமா வராதா, வாழ்க்கை சீரழியுமா சீராகுமா? சொந்த புள்ளட 5வது மகளிட கல்யாணத்துக்காக வேண்டி, 5வது மகளிட கல்யாணத்துக்காக வேண்டி 4 மகன்மார் சேர்ந்து சொந்த தாயை கொண்டு போய் வைத்திய வைத்திய சாலையில், அங்கொடையில வைத்திய சாலையில. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, 3 மகன்மார் 3 நாட்டில், தாய் பாப்பா அழுகிறாரு. ஏண்ட மகன்மாரை நான் வளர்க்கறதுக்கு யாச்சும் பிச்செடுக்கல, யாச்சும் கேவலப்படல, நான் கண்ணியமா பாத்துக்கிறேன், கண்ணியம் என் பிள்ளைகளை வாழ வச்சுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு தேவையான உடுப்பு, தேவையான சாக்லேட் டொஃபி எல்லாம் அள்ளி அள்ளி வாங்கி கொடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கு எழுத சோம்புகிறேன், எனக்கு ஒரு கோல் பண்றாங்க இல்ல பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, என் 3 மகன் ஒரு மகன் சொல்லி என் கஃபனை மட்டும் வாங்கி தந்திருப்போம், என் கஃபன் கவர்மெண்ட் கஃபன் ஆகும் என்று எனக்கு பயமாகுது, என் கஃபன் கவர்மெண்ட் கஃபன் ஆகும் எனக்கு பயமாகுது, என் 3 மகன் ஒரு மகன் சொல்லி என் கஃபனை மட்டும் எடுத்தாங்க. நிலம் என்ன சகோதரர்களே, யோசி பாருங்க பாப்போம் எப்படி போயிருமோ. அப்படி ஹாலா என்ன நிலைமை இருக்குது. அதனால சகோதரர்களை, அநியாயம் செஞ்சாது திரும்பி வராம மவுத்து வராது. நான் அந்நியர்களை கேள்விப்பட்டோம், மிருகங்களை போட்டு அடைக்கிற கூட்டுல உமா அப்பா போட்டு அடைச்சதாம், பெரிய ஆச்சரியம். சகோதரர்களே, இதுக்கு எத்தனையோ வருடத்துக்கு முன்னால எங்கட சமூகம் செய்திருக்குது, பப்ளிக் டொய்லெட்ல கொண்டு போய் வாப்பா வச்சுட்டு வந்து நஜீசோட கழுவி சுத்தம் செஞ்சு அந்நியன் எங்க பள்ளியில கொடுத்தான். கொண்டு போய் கொடுத்ததுக்கு பின்னால சகோதரர்களை என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவரை கொண்டு போய் வீட்டுல சேர்த்தா அவர் டொய்லெட்டுக்கு போனான், டாய்லெட் அட்டாச் பாத்ரூம் பாவிச்சா வெளியால லுக் பண்ணிக்குவாங்க மகன்மார். பாப்பாக்கு டைல்ஸ் யூஸ் பண்ண தெரியாது. பாப்பாவே உம்மாவே ஆத்து தனிப்பிட்டு வேலைக்காரிய சேவன்ட வச்சு வீட்டு உடுப்பு கழுகுறாங்க. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னது நடக்குதா இல்லையா? அடிமையாக பார்ப்பாங்க, அடிமையாக பார்ப்பாங்க. அருமையானவர்களே, இல்லாதவங்க என்ன செய்யறது? ஒவ்வொருத்தரும் இல்லையா, நான் சந்திப்பேன் என் தாய, என் தாய்க்கு மன்னிப்பு கேட்பேன், என் வாப்பட்ட மன்னிப்பு கேட்பேன், வஃபாத் ஆயிட்டாங்களே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பேன். கெஞ்சி அழுவோம் சகோதரர்களே, எங்க உம்மா அப்பாக்காக வேண்டி. பெற்றோர்களே, உங்களோட பதுவா மிக காரமானது, உண்டு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரமலானுக்கு முன்னால் ஒரு மகன் வெளிநாடு போறார், வாப்பாவோட பிரச்சனை அழுகிறாரு. பாப்பா, நீ என் மனதை வேக வச்சுட்டு நீ போறியா, நீ உருப்பட மாட்டாய், நீ திரும்பி வர மாட்டாய். சுபஹான் அல்லாஹ், மகன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு தான் போனாரே. நடந்தது என்னென்று அல்லாஹ் தான் அறிஞ்சவன், இல்முல் கைப் என்கிட்ட இல்ல. ஆனா வெளிரங்கமாக நடந்தது இதுதான். 2 மாதம் போகல, மகன் ஒரு பெரிய கஞ்சனது கம்பிட்டாரு, ஜனாதாவை தூக்கலாம் போயிடுச்சு மகன்ல. மாப்பட பதுவாவோட, பெற்றோர்களை பதுவா செய்யாதீங்க, பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க. உங்களோட துவாவுக்கு திரை இல்ல. வாலிபர்களே, பிள்ளைகளே, அருமையானவர்களே, உம்மாப்பட பதுவா வாங்காதீங்க, அது மிக பயங்கரமானது. அல்லாஹ் எங்களையும் உங்களை மன்னிப்பானாக. யாரு எங்களை மன்னிச்சுடியா? அல்லாஹ் காரணமாக எங்களை ஆக்கிடுவாயாக, எங்களை சாலிகானவர்களை வாழ செய்வாயாக, அவர்களுக்கு இரக்கம் காட்டு ரஹ்மானே. இம்மை பராமரித்தவர்களையா அல்லாஹ், இம்மை குன்னை சொல்லி தந்தவர்களையா அல்லாஹ், கலிமாவை சொல்லி தந்தவர்களையா அல்லாஹ், அவர்களை இம்மையும் மன்னிப்பாயாக. யார் உம்மா அப்பா அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களையா அல்லாஹ், அவங்களுக்கு நாங்க என்ன தவறு செஞ்சுக்கிறோமையா அல்லாஹ், அதை அனைத்தையும் மன்னித்து ரஹ்மானே. எங்களோட பிள்ளைகளை வச்சு எங்களோட முகத்துல கறி பூசிடாதையா அல்லாஹ், எங்களோட உம்மா அப்பா வச்சு எங்களோட வாழ்க்கையை வீணாக்கிறாதையா அல்லாஹ், நாங்க தவறு செஞ்சுக்கிறோம் யாருலா, எங்களை மன்னிப்பாயாக, எங்களையும் அவர்களையும் சுருக்கத்திலே சந்திக்க வைப்பாயாக, எங்களோட பிள்ளைகளை சாலிகானவர்கள் ஆக்கித்தாயா அல்லா, தக்குவாவுடையவர்கள் ஆக்கி தந்ததையா அல்லா, அவங்களுக்கு பதுவா செய்வதை விட்டு நாவுகளை பாதுகாப்பாயாக, கண்குளிர்ச்சியான வாழ்க்கை தாயா அல்லா, வாக்களை கபூல் செய்வாயாக.